லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ள பூமியில் புதுமை, பல் சுவை மற்றும் அஞ்சல் பெட்டி. பூமியில் புதுமை. 100 ஏக்கரில் தனி ஒருவர் உருவாக்கிய காடு. ஆரண்யா சரவணன் புதுச்சேரி ஆரோவில் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 100 ஏக்கர் நிலத்தில் தனது 22 வருட கடும் முயற்சியால் ஆரண்யா வனம் என்ற காட்டை உருவாக்கிய வன போராளி இவர். புதுச்சேரியின் நீர் ஆதாரமாக விளங்கும் ஊசுட்டேரி அருகே உள்ள பூத்துறை கிராமத்தில் 100 ஏக்கர் நிலத்தை ஆரோவில் நிர்வாகம் 1967 ஆம் ஆண்டு வாங்கியது. 1994 ஆம் ஆண்டு ஆரோவில் நிர்வாகத்திடம் ஆரண்யா வனம் அமைக்கும் விருப்பத்தை வெளியிட்டு அந்நிலத்தை தனது பராமரிப்பில் கொண்டு வந்தார் சரவணன். இந்த நிலத்தை வளப்படுத்த மழைநீரை வீணாக்காமல் சேமிக்க முடிவு செய்தார். உள்ளூர் இளைஞர்கள் சிலர் அவரின் முயற்சிகளுக்கு பக்கபலமாயிருந்தார்கள். இதனால் 70 விழுக்காட்டு மழைநீர் வீணாகாமல் நிலத்திலே தேங்கியது. இந்த முயற்சியினால் நிலத்தடி நீர்மட்டம் 50 அடியிலிருந்து 35 அடியாக உயர்ந்தது. உள்ளூர் இளைஞர்கள் உதவியுடன் முதற்கட்டமாக 20,000-க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. பின்னர் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து அங்குள்ள கோவில்கள், கிராம பகுதிகளிலிருந்து மரக்கன்றுகள், விதைகள் என 80,000-க்கும் மேற்பட்ட மரங்களை சேகரித்து வந்து நட்டு வைத்தார் சரவணன். செம்மண் பூமி என்பதால் மரங்கள் தடையில்லாமல் வளர வசதியாக இருந்தது. சில வருடங்களில் மரத்தின் விதைகள் வழியாக இயற்கையாகவே வளர்ந்து மரங்களின் எண்ணிக்கையே 100,000-ஐ தாண்டியது. இப்போது இந்த காட்டில் மரங்கள், செடி, கொடிகள் என 500,000 தாவரங்கள் உள்ளன. சந்தனம், செம்மரம், தேக்கு, வேங்கை, கருங்காலி என 100-க்கும் மேற்பட்ட விதவிதமான மரங்கள் உள்ளன. மேலும் இங்குள்ள மரங்களை வாழ்விடமாக கொண்டுள்ள 250-க்கும் அதிகமான பறவை இனங்கள் காணப்படுகின்றன. நரி, முள்ளம்பன்றி, முயல், எறும்பு திண்ணி என 40 வகைக்கும் அதிகமான விலங்கினங்கள் இங்கு உள்ளன. மூலிகை மரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் அதிகம் உள்ளது இந்த காட்டின் சிறப்பு. சரவணன் உருவாக்கிய ஆரண்யா வனத்தை சுற்றி பார்க்க பல்வேறு இடங்களிலிருந்தும் மக்கள் திரண்டு வருகின்றனர். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களால் நாம் எத்தனை உயரத்தை எட்டிப்பிடித்தாலும் இயற்கையிலிருந்து விலகி நாம் எதையும் சாதிக்க முடியாது. சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை என்பது உண்மைதான். அதுபோல் காடுகள் இல்லாமல் நம் கனவுகளும் இல்லை. பல் சுவை. இயேசுவின் மலைப்பொழிவு 2 ஆம் பகுதி. துயருருவோர் பேறுபெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர்.
மேகலா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்களுக்கெல்லாம் தெரியாம இப்படி ஒரு காரியம் செஞ்சிருப்ப?
நானா செய்யல, என் கூட படிக்கிற பொண்ணுங்களா சேர்ந்துதான் அப்படி செய்யலான்னு முடிவு எடுத்தோம்.
வாய மூடு! உன் பொண்ணு கூட சேர்ந்துதான் எங்க வீட்டு பொண்ணுங்க எல்லாம் கெட்டு போகுதுன்னு பக்கத்து விட்டு பங்கஜம் வந்து கத்திட்டு போறான். ஏண்டி எங்க மானத்தை வாங்குற?
நான் தான் இனிமே அப்படி செய்யலன்னு சொல்றேன். இல்ல,
காலேஜுக்கு போனமா வந்தமான்னு இல்லாம உனக்கு ஏன் இந்த வேலை? நீ தலைகுனிஞ்சதும் இல்லாம எங்களையும் தலைகுனிய வச்சுட்டியே. அப்பா வரட்டும், உன்னை அவர்கிட்ட சொல்லி.
நீங்க என்ன சொல்றது? நானே சொல்றேன்.
என்ன என்ன இங்க சத்தம்?
அப்பா.
என்னமா ஏற என்ன ரத்னா?
பொம்பளை பிள்ளையா லட்சணமா இல்லாம உங்க பொண்ணு என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு அவளையே கேளுங்க.
என்ன மேகலா?
என்ன மன்னிச்சிருங்கப்பா.
முதல்ல விஷயத்த சொல்லு.
என் கூட படிக்கிற பொண்ணுங்க எல்லாம் சமூக சேவையில ஈடுபடணும்னு நினைச்சோம். அதனால நாங்க கொஞ்சம் பேரு குடிசைவாழ் மக்கள் இருக்கிற பகுதிக்கு போனோம்.
சரி.
அவங்களுக்கு சுகாதாரமா இருக்கிறது எப்படி, சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்தோம்.
மேல என்ன நடந்ததுன்னு சொல்லு.
வந்து வந்து
நீ சொல்ல மாட்டியே, நான் சொல்றேன் கேளுங்க. அங்க உள்ள குடிகாரன் ஒருத்தன் அவன் பொஞ்சாதியை போட்டு அடிச்சிருக்கான். உங்க மக போய் குடிக்க கூடாது, பொஞ்சாதி அடிக்க கூடாதுன்னு புத்திமதி சொல்லி இருக்கா. என் பொஞ்சாதிய நான் அடிப்பேன், அதை கேட்க நீ யாருன்னு அவன் வாய்க்கு வந்தபடி திட்ட, அவன் பொஞ்சாதியும் அவன் கூட சேர்ந்துகிட்டு என் புருஷன் என்ன அடிப்பான் உதைப்பான், எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிட கூடாதுன்னு கத்தி கூட்டத்தை கூட்டி எல்லாரும் சேர்ந்து அடிக்காத குறையா இவளையும் இவ கூட போன பொண்ணுங்களையும் விரட்டி அமைச்சிருக்காங்க.
அப்படியா?
என்ன அப்படியா? அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் உங்க பொண்ணுதான் தலைமை தாங்கியிருக்கா. அவங்கள பெத்தவங்க வந்து உங்க பொண்ணாலதான் எங்க பொண்ணு கெட்டு போகுதுன்னு கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு போறாங்க. உங்க பொண்ணுக்கு உரைக்கிற மாதிரி புத்தி சொல்லுங்க.
மேகலா, இப்படித்தாமா பிரத்தியாருக்காக நாம ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சு சேவ மனப்பான்மையோட ஏதாவது செய்ய போனா ஊர் உலகம் பழிக்கும். ஏன், நம்ம குடும்பத்திலேயே நம்மள சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க.
அப்பா
மேகலா, இதுக்கே இப்படி கலங்கி போயிட்டியே, இன்னும் எவ்வளவோ இருக்கு. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல தான் நமக்கு நிறைய தைரியம் வேணும், மன உறுதி அதிகமாகணும்.
என்னங்க நீங்க அவளுக்கு புத்தி சொல்லுவீங்கன்னு பார்த்தா?
புத்தி சொல்லும்படியா அவ என்ன தப்பு பண்ணிட்டா? இப்ப நாம அவளுக்கு புத்தி சொல்லி நல்வழிப்படுத்த வேண்டிய இந்த வயசுல அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்லி நல்வழிப்படுத்துற அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிருக்கானா? அவளை பெத்த நாம பெருமைப்படணும் ரத்னா, பெருமைப்படணும்.
உயரப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர்.
வறுமை துன்பம் வாழ்வில் கண்டு அல்லல் அடைவோர் இறைவன் அருளை தாங்கி நின்று அமைதி கண்டிடுவார். இன்றும் என்றும் இறைவனின் ஆசீர் பெறுவார். வாழ்வினில் அழிந்தோரின் துணையாயிருப்பார், கண்ணீர் துடைத்து என்றும் நல்வழி காட்டுவார். வாழ்வில் அழிந்தோரின் துணையாயிருப்பார், கண்ணீர் துடைத்து என்றும் நல்வழி காட்டுவார். அவரின் பேறு பெற்று ஆறுதல் கொள்வார், அவரின் பேறு பெற்று ஆறுதல் கொள்வார். அன்பு வழியில் அனைவரையும் அழைத்து சென்றிடுவார், அன்பு வழியில் அனைவரையும் அழைத்து சென்றிடுவார். வறுமை துன்பம் வாழ்வில் கண்டு அல்லல் அடைவோர் இறைவர் அருளை தாங்கி நின்று அமைதி கண்டிடுவார். வறுமை துன்பம் வாழ்வில் கண்டு அல்லல் அடைவோர் இறைவர் அருளை தாங்கி நின்று அமைதி கண்டிடுவார்.
துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர்.
துயரம் புருவோர் பேறு பெற்றோர் என தூய மகன் சொன்னான். துயரம் புருவோர் பேறு பெற்றோர் என தூய மகன் சொன்னான். அந்த துயரம் அடைவோர் ஆறுதல் பெறுவர் துன்பங்களை எண்ண. துயரம் அடைவோர் ஆறுதல் பெறுவர் துன்பங்களை எண்ண. அயரா சுகமும் மதுவும் கீதமும் ஆயிரம் இன்பங்கள், அதை அடைவதுதானே பெருமை என்றெண்ணும் மானிட உள்ளங்கள். வயிறே பெரிதாய் வாழ்ந்திடும் வாழ்வில் ஓடிடும் எண்ணங்கள்,
இது வாழ்வது என்பது இயேசுவின் வார்த்தை கூறிடும் சிந்தங்கள். இது வாழ்வது என்பது இயேசுவின் வார்த்தை கூறிடும் சிந்தங்கள்.
சமுதாயம் மனிதரை ஒதுக்கிவிட்டால் என்ன? ஆண்டவன் இருக்கையில் அவனுக்கு என்ன கவலை? ஆண்டவனை துணைக்கு கூப்பிடும் மன்றாட்டு இது.
அன்பு மிகுந்த இறைவா, இன்றைய மனித சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டு தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல இந்த சகோதரனை சந்திக்க வந்திருக்கிறேன். இவருடைய உணர்வுகளையெல்லாம் உரையாடலில் அறிந்தேன். ஆறுதல் சொல்ல ஆளில்லை என்பதையும் புரிந்து கொண்டேன். ஆறுதல் தரும் தேவனே, உம்மிடம் இந்த சகோதரனை ஒப்படைத்து இருவரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கனிவுடன் கேட்டருளும். இந்த அன்பு சகோதரன் சிறுவனாக இருந்த பொழுது ஓடி விளையாடியிருக்கிறான். வாலிபனாக வளர்ந்த பொழுது உடலிலே வலிமை இருந்து அத்தனை பேரையும் கவர்ந்திருக்கிறான். பலருக்கு உதவியிருக்கிறான். திருமணமாகி இல்லற வாழ்க்கையை தொடங்கிய பொழுது மனைவியை அன்பு செய்திருக்கிறான். மக்களை கடமை உணர்வோடு பொறுப்புள்ள தகப்பனாக இருந்து அவர்களை வளர்த்திருக்கிறான். தன்னுடைய பெற்றோரை ஆதரித்து அவர்களை வாழ வைத்திருக்கிறான். பணித்தலங்களிலே கடமை உணர்வோடு கடமையை ஆற்றியிருக்கிறான். தன்னுடைய உறவினர்களை அன்பு செய்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் செய்திருக்கிறான். ஓய்வு பெற்ற பொழுது கூட அவன் ஓய்வூதியத்தை பலருக்கு நன்கொடையாக தந்து படிக்கவும் திருமணம் செய்யவும் உதவியிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு அவனை கவனிப்பார் யாருமே இல்லையே. காரணம், இன்றைக்கு அவனிடத்தில் ஒன்றுமே இல்லையே. உடலிலே வலிமை இல்லை, பையிலே பணம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சமுதாயம் அவனை ஒதுக்கிவிட்டது. அவனுடைய உள்ளத்திலே உள்ள ஒரே ஒரு கவலை, அந்த கவலையைத்தான் உன்னிடத்திலே சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் இருவரும் மண்டியிட்டு நிற்கின்றோம். யாரோடு ஒன்றித்து வாழ்ந்தானோ அவர்கள் ஒதுக்கிவிட்டார்கள். யாரை ஓரம் கட்டி வாழ்ந்தானோ அந்த தெய்வம் இன்றைக்கு ஒதுக்கிவிடுமோ என்ற பயத்தில் தான் இந்த சகோதரன் ஒவ்வொரு நாளும் செத்துக் கொண்டிருக்கிறான். தெய்வமே, இந்த சகோதரனை நீயும் ஒதுக்கி விடுவாயா, அல்லது நீ அன்பு செய்வாயா என்ற அவனுடைய அச்சத்தை போக்கி, என்றைக்குமே கருணை உள்ள கடவுள் கருணையோடுதான் உன்னையும் பார்க்கிறார் என்று அவனுடைய நெஞ்சத்திலே இந்த விசுவாசத்தை ஊட்டமாட்டாயா? அந்த விசுவாசத்தை வளர்க்க மாட்டாயா? அந்த விசுவாசத்தோடு கடவுள் என்னை கைவிட மாட்டார், மனிதன் என்னை மறந்தாலும் மனிதன் என்னை மறுத்தாலும் என் தாய் என்னை மறந்தாலும் கடவுள் என்னை மறக்க மாட்டார் என்ற அந்த உண்மையான விசுவாசத்தை இந்த அன்பு சகோதரனுடைய நெஞ்சத்திலே விதைக்க மாட்டாயா? அந்த விசுவாசம் இந்த சகோதரனுடைய நெஞ்சத்திலே ஊன்றி விடுமானால், ஒருவேளை தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கிற இவன் உம்முடைய பிரசன்னம் அவரோடு இருக்கிறது என்ற அந்த உணர்விலே, அந்த தனிமையிலே இருக்கிறோம் என்ற உணர்வை மறந்துவிட்டு உன்னோடு இருக்கிறோம், உலகத்தோடு இருக்கிறோம், கவலை மறந்து வாழ்கிறோம் என்ற அந்த உணர்விலே மகிழ்ச்சியோடு வாழ்வான். அந்த மகிழ்ச்சியை கொடுக்க தேவரீர் அவரை கருணையோடு அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு பக்தியோடு உம்முடைய கரங்களிலே மண்டியிட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.
என் உயிர் சுமக்கும் உயிர் எழுத்தே உன்னில் வந்து சேர்ந்தே மெய் எழுத்தார். என் உயிர் சுமக்கும் உயிர் எழுத்தே உன்னில் வந்து சேர்ந்தே மெய் எழுத்தார். எண்ணற்ற கவிதைகள் எழுதி வைத்தேன், அதில் ஏராளமாய் உன் நினைவுகளே
என்ற கவிதைகள் எழுதி வைத்தேன். அதில் ஏராளமாய் உன் நினைவுகளே, நீ இல்லா என் கவிதை விடையாகுமே, நீ வந்து என்னை சேர நிறைவாகுமே. சரணம் சுமக்கும் உயிரெழுத்தே, உனில் வந்து சேர்ந்தேன் மெய்யெழுத்தாய். என்ன நினைத்து நீ என்னுடன் நடந்தாய், என்ன நினைத்து நீ என்னுடன் நடந்தாய், வைத்து உண்மையில் சுமந்தாய், கேட்க துடித்த மௌனங்கள் தந்தாய், கேட்க துடித்த மௌனங்கள் தந்தாய், சத்தங்கள் பிழிந்து சங்கீதமாய்.
இயேசுவின் மலைப்பொழிவின் இரண்டாம் பகுதியை கொண்ட பால்சுவை நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. அஞ்சல் பெட்டி,
அஞ்சல் பெட்டி.
அன்பு நெஞ்சங்களே வணக்கம். கடிதங்கள் எம்மை வந்தடையாத நிலையில் நம் கடந்த வார அஞ்சல் பெட்டி நிகழ்ச்சி இடம்பெறவில்லை. இந்த வாரமும் இன்னும் கடிதங்கள் வந்து சேரவில்லை. எனினும் மின்னஞ்சல் வழியாக வந்த சில கருத்துக்களை உங்கள் முன் பகிர்கின்றோம்.
நம் அன்புள்ளம் பாலமுரளி அவர்கள் நகல் எடுத்து மின்னஞ்சல் வழியாக அனுப்பியுள்ள அன்புள்ளம் ஜே டி மூர்த்தி அவர்களின் கடித கருத்துக்களை தற்போது வாசிக்கின்றோம்.
3/2/19 அன்று பூமியில் புதுமைகள் நிகழ்ச்சியில் ஊனமுற்ற இருவர் மரங்களை நட்டு வளர்த்த காடு பற்றி கூறக் கேட்டேன். நான் ஏன் பிறந்தேன் என எண்ணி மனதை கெடுத்துக்கொண்டு முடங்கிவிடாமல் ஊனமுற்ற நிலையிலும் நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என எண்ணியது சிறப்பு. 10/2 அன்று ஆள்கடத்தல் வியாபாரம் அமோகமாக நடப்பது பற்றியும், இதற்கு பலியாவோர் பாலியல் தொழிலில் தள்ளப்படுகின்ற கொடுமைகள் குறித்தும் திருத்தந்தை வெளிப்படுத்திய கவலையை கேட்டேன். எனக்கும் இந்த கவலை நீண்ட காலமாக உண்டு.
அடுத்து முனுகப்பட்டு ப. கண்ணன்சேகர் அவர்கள் எழுதியுள்ளார். திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரையில் ஒரு விவிலிய வாசகத்துடன் துவக்கம் செய்து உயிரினம் ஒவ்வொன்றிடமும் அன்பு கொள்ள வேண்டிய அவசியத்தை உணர்த்தினார். பாராட்டுக்கள்.
அடுத்து மதுரை கிருஷ்ணராஜபுர அக்ரஹாரத்திலிருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன் ஆகியோரிடமிருந்து வந்துள்ள கருத்து கடிதம் இதோ. பூமியில் புதுமை நிகழ்ச்சி கேட்டேன். மும்பையைச் சேர்ந்த அமலா ரூபையா அவர்களின் செயல் பாராட்டத்தக்கது. மேலும் ராஜஸ்தான் மக்களுக்கு ஆண்டுதோறும் தரமான குடிநீர் கிடைக்கவும் நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் இவர் காரணமாக இருந்துள்ளார். பாராட்டிற்குரிய இவர் பணியை நாமும் பின்பற்றுவோம்.
வத்திக்கான் வானொலி தமிழ் மக்களுடன் வத்திக்கானை இணைத்து ஆற்றி வரும் பணிகளுக்கு பாராட்டுக்கள். தொலைக்காட்சி ஓர் உருவத்தைத்தான் ஒரே நேரத்தில் வழங்குகின்றது. வானொலியோ பல்லாயிரம் மூளைகளில் பல்லாயிரம் உருவங்கள் உற்பத்தியாக காரணமாகின்றது என்று எழுதியுள்ளார் அன்புள்ளம் சகாயராஜ் விக்டர்.
அன்புள்ளங்களே, நீங்கள் எம்மோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இதோ.
நம் சென்னை அலுவலக முகவரி: வத்திக்கான் வானொலி, இந்திய அலுவலகம், லொயோலா கல்லூரி, தபால் பெட்டி எண் 3301, சென்னை 600034.
நம் மின்னஞ்சல் முகவரி: இந்தியானு புள்ளி தமிழ் அட் SPC.VA.
நம் இணையதளம் www.radiovaticana.VA.
அன்புள்ளங்களே, அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை இன்றைய அஞ்சல் பெட்டியிலிருந்து விடைபெறுவது வத்திக்கான் வானொலி. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.